புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 3:30 நூலின்றி அமையாத உலகு என்ற நிகழ்ச்சியை புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாகி இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த வாரம் நேர்மையின் குரல் என்ற நூலின் மதிப்புரையை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 நேர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. நூலின்றி அமையாத உலகு என்ற நிகழ்விலே இன்று நாம் கேட்க இருப்பது ராசப்பா அவர்கள் தொகுத்தளித்த நேர்மையின் குரல் என்ற நூலின் மதிப்புரை. இதனை மேலக்காடு பதிப்பகம் 2019 வெளியிட்டுள்ளது. 101 பக்கங்கள் கொண்ட இந்த நூலின் விலை 100 ரூபாய். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்ற சுடுகின்ற சொற்றொடருக்கு சொந்தக்காரர் சகாயம் ஐஏஎஸ். தமிழகம் மட்டுமல்ல, ஆட்சி தளத்தில் நாடே அறிந்த நிகரற்ற நேர்மையாளர். சமூகம் முன்பாக தன்னை பற்றிய பெரும் பிம்பத்தை உருவாக்கும் உத்தியாக அவர் ஒரு நாளும் நேர்மையை கையாளவில்லை. மாறாக அறத்தின் அடிச்சுவடாக மனசாட்சியின் மறுபக்கமாக அநீதியை எதிர்க்கும் ஆயுதமாக இவர் கையில் நேர்மை இருக்கிறது என்பதுதான் நிஜம். மதுரை மாவட்டத்தின் ஆட்சியாளராக இருந்த தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டு ஆபத்தான அரசியல் ஆளுமைகளுக்கு மத்தியிலே நேர்மையாக தேர்தல் நடத்தியது. கிரானைட் தளத்தில் முறைகேடுகளை தடுக்க இந்திய அளவில் முதன்முறையாக துணிச்சலான நடவடிக்கை எடுத்தது. பெற்றோர்களை புறக்கணித்த மகன்களை பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் சிறையில் அடைக்க இந்தியாவிலேயே முதன்முறையாக உத்தரவிட்டது. வேஷ்டி தினம் என்ற புதுமைகளை புகுத்தி கோப்டெக்ஸ் நிறுவனத்தை லாபகரமாக மாற்றியது. உழவர் உணவகம், தொடுவானம் போன்ற கிராமப்புற உழவர்கள் ஏழை எளியவர்களின் நல்வாழ்வுக்கான திட்டங்களை அமுல்படுத்தியது போன்ற எண்ணற்ற திட்டங்களை எளிய மக்களுக்கு அளித்து பாடுபட்டவர். நேர்மையின் உச்சம் தொட்டதால் தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக தன் சொத்து கணக்கை பொதுவெளியில் பகிரங்கமாக வெளியிட இவரால் முடிந்தது. சகாயம் என்ற வார்த்தை நேர்மையின் இன்னொரு பெயராக தமிழகத்தில் கருதப்படுகிறது. நேர்மை என்பது வெற்று முழக்கமல்ல, வெளி வேடமல்ல, விளாசம் காட்டும் வேட்கையும் அல்ல, விளம்பரத்திற்கான உத்தி அல்ல, வீரநாயகர் பிம்பமல்ல, அது அடிமன ஆழத்தின் அழகிய ஆன்ம வெளிப்பாடு. நேர்மை என்பது ஆழ்ந்து விரிந்த பெருங்கடல். சற்றே அதன் தூரத்தில் நின்றால் காற்று அடிக்கலாம், அதன் ஓரத்தில் நின்றால் கிளிஞ்சல் கிடைக்கலாம், அதன் நீளத்தில் சென்று மீன்கள் பிடிக்கலாம், அதன் ஆழத்தில் சென்றால்தான் முத்துக்கள் எடுக்க முடியும். முத்துக்கள் எடுப்பதற்கு மூச்சடைக்க வேண்டும், மூழ்கிட வேண்டும், முயற்சிகள் வேண்டும். நேர்மை பெருங்கடல். உச்சடித்து முத்துக்கள் எடுப்பவனே முதன்மையானவன். முழு நேர்மை இளைஞர்களே, நேர்மை பெருங்கடலில் கிளிஞ்சல்கள் அல்ல. நீங்கள் முத்துக்களை தேடி எடுப்பதற்கு முழுமூச்சாய் வாருங்கள். ஆர்ப்பரிக்கும் அலைகள் உம்மை அணியணியாய் வரவேற்கும். சகாயம் அவர்களிடம் உங்களது அளவு கடந்த நேர்மைக்கு யார் காரணம் என கேட்ட பொழுது, எனது நேசத்திற்குரிய பெற்றோர்களாகிய தந்தை உபகாரம், பிள்ளை தாய் சவரியம்மாள் ஆவார் என பதிலளித்தார். நான் சிறுவனாக இருக்கிற போது எனக்கு சோறூட்டுகின்ற போதே உண்மையையும் நேர்மையையும் சேர்த்தே வளர்த்தது அவர்தான். உரிமையில்லாத எதையும் அனுபவிக்காதே, தகுதியில்லாத எதற்கும் ஆசைப்படாதே என்று அன்றாடம் எனக்கு அறிவுறுத்தி எனது இன்றைய உன்னத நேர்மைக்கு ஊற்றுக்கண்ணாக இருந்தது அவர்தான். நான் ஒருவேளை ஐஏஎஸ் அலுவலக இல்லாமல் ஒரு கடைநிலை ஊழியராகவோ அல்லது விவசாயியாகவோ இருந்திருந்தால் கூட இதே உச்சகட்ட நேர்மையை ஒரு துளியும் விடாது கடைபிடித்து வந்திருப்பேன். காரணம், அந்த நேர்மையின் பெற்றோர்களால் உருவாக்கப்பட்டது, பிறப்பிலேயே பிறவி பண்பு. நேர்மையாக நின்றிட வேட்கை கொண்ட இளைஞர்களே, நேர்மையில் கொஞ்ச தூரம் செல்லலாம் என முடிவெடுக்காதீர்கள். நேர்மையின் உச்சத்தை தொட உறுதியெடுங்கள். அரைகுறையாக இருப்பது எப்போதும் எதிலும் ஆபத்து. அது முழு பலனை தராது என்பது மட்டுமல்ல, எதிரிகளிடம் உங்களை இரையாக்கிவிடும், பகைவர்களிடம் அது உங்களை பலியாக்கிவிடும். எனவே இளைஞர்களே, நேர்மையாக இருக்க முடிவெடுத்தால் நேர்மையின் எல்லைக்கே சென்று விடுங்கள். நேர்மை தளம் என்றால் என்ன? சகாயம் அவர்களிடம் கேட்கப்பட்ட ஏன் இடர் மிகுந்ததாக இருந்தாலும் நிர்வாகத்தில் நேர்மையாக இருக்க முடிவெடுத்தீர்கள் என்ற கேள்விக்கு, நிர்வாகத்தில் நேர்மையாக இருக்க முடிவெடுத்ததற்கான காரணம் நேர்மை தளத்தின்தான் போட்டியே குறைவு. ஏன் சில நேரங்களில் போட்டியே இல்லை? போட்டி இல்லாத இடத்தில் வெற்றி உறுதிதானே? இதை நான் நகைச்சுவையாக சொன்னாலும் உண்மையில் நேர்மை தளத்தில் கடுமையான போட்டி கனமாக இருக்க வேண்டும் என்பதே என் கனவு. எம் தமிழ் சமூக இளைஞர்கள் என் நேர்மை அவாவை நிச்சயம் நிறைவேற்றுவார்கள் என்ற உளமாற நம்புகின்றேன். நம் நாட்டில் நேர்மையாக இருக்கும் அரசு ஊழியர்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்கிறார்களே, அது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, இந்த நேர்மை பைத்தியக்காரர்கள் உலகிற்கு தேவை என்றே கருதுகிறேன். இதுபோன்ற பைத்தியக்காரர்கள்தான் உலக வரலாற்றில் பல உன்னத மாற்றங்களும் உலகை புரட்டி போட்ட புரட்சிகளும் நிகழ்ந்துள்ளன என்பதால் என பதிலளித்தார். அரசு பணியில் நான் என் கடமையை சரியாக செய்யவில்லை என்றால் என்னை பணி நீக்கம் செய்யுங்கள். என் உயர் பதவியை தவறாக பயன்படுத்தி நான் பிறருக்கு, குறிப்பிட்ட சமூக பிரிவினருக்கு மட்டும் சட்டத்திற்கு புறம்பாக உதவியிருந்தால் என்னை சிறையில் அடையுங்கள். அரசு நிர்வாகத்தில் நீண்ட பணிக்காலத்தில் எங்காவது எவரிடத்திலாவது என் கடமையை செய்திட ஒரு ரூபாய் லஞ்சம் பெற்றிருந்தாலும் கூட என்னை தூக்கிலிடுங்கள். என் நேர்மையை நீங்கள் மெச்ச வேண்டும் என்று சொல்லவில்லை, என் நேர்மையின் உச்சமாய் சொல்கின்றேன். இளைஞர்களே, நீங்களும் நேர்மையின் உச்சம் தொட முயற்சிக்கலாமே. நேர்மை என்பது வாய் வார்த்தை அல்ல, அது நாம் வாழும் வாழ்க்கை. நேர்மை என்பது எழில் கூட்டும் வேடம் அல்ல, அது நமக்கு வழிகாட்டும் வேதம். நேர்மை என்பது சோதனை அல்ல, அது நம்மை புடம்போடும் சோதனை. நேர்மை என்பது காட்சி அல்ல, அது சத்தியத்தின் சாட்சி. நேர்மை எனும் பெருங்கடல் எப்பொழுதும் நியாயாலைகளையே எழுப்பி கொண்டிருக்கும். நேர்மை என்கிற புயல் காற்று சுயநலத்தை சுரண்டலை புரட்டி போடும். நேர்மை என்பது பெருநெருப்பு, அநியாயங்களையும் அநீதிகளையும் அது ஆவேசமாய் எரித்துவிடும். எனவே என் இளைஞனே, நேர்மையை நீ நாடு. நேர்மை இல்லையெனில் ஏதடா நாடு? நேர்மையாக இருந்து என்ன சாதித்தீர்கள், அரசு நிர்வாகத்தில் என்ன சாதனை செய்தீர்கள் என கேட்டபொழுது சகாயம் அவர்களின் பதில், மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அழுத்துகின்ற இன்றைய அவலமான ஊழல் மலிந்து போன நம் நிர்வாகத்தில், நம் சமூகத்தில் நேர்மையாக இருப்பதே மாபெரும் சாதனைதானே என்றார். நேர்மை பகைவர் நெடுக வருவன கொடிய வார்த்தையை கொட்டி செல்வார், எரிமலை வெடிக்கும் என்பார், யமன் வந்து பிடிப்பான் என்பார், எரியூட்டி சிதைப்பேன் என்பார். அடிமனதை அசைக்கின்ற இந்த அச்சுறுத்தல் அத்தனையும் லட்சியமாய் கடந்து வந்தேன். என் லட்சியத்தில் நிலைத்து நின்றேன். சோற்றிலே நாம் கை வைப்பதற்கு சேற்றிலேதான் காலமெல்லாம் தேய்ந்தாலும் நாளெல்லாம் உழைக்கின்றான் நம்முளவன். அவன் வியர்வைக்கு எந்த விலையும் இல்லை, அவன் விளைச்சலுக்கு தகுந்த விலையும் இல்லை. அன்று வெள்ளையருக்கு எதிரான சுதந்திர போராட்டத்தில் பலர் படிப்பை இழந்தனர், பதவியை இழந்தனர், அதிகாரத்தை இழந்தனர், அந்தஸ்தினை இழந்தனர், வாய்ப்பினை இழந்தனர், வசதியை இழந்தனர். இன்று ஊழலை எதிர்ப்பவருக்கு வாய்ப்புகள் மறுப்பு, வசதிகள் குறைப்பு, அதிகாரம் இழப்பு, அந்தஸ்து குறைப்பு. அப்படியென்றால் ஊழலை எதிர்ப்பதும் மற்றொரு சுதந்திர போராட்டம் தானே? ஊழலுக்கு எதிரான முழக்கம் வாய்ப்பு கிடைத்தவனுக்கு எதிரான வாய்ப்பு, கிடைக்காதவனின் வயிற்றெரிச்சல் கூக்குரல் அல்ல, மாறாக வாய்ப்பு கொடுத்தவனின் வாழ்வை உயர்த்த வாய்ப்பு கிடைத்தவன் வழிகாணவில்லையே என்ற கோபத்தின் குரலாக இருக்க வேண்டும். வாய்ப்பு கிடைத்தவனுக்கும் வாய்ப்பு கிடைக்காதவனுக்கும் இடையே நடக்கும் போராட்டம் அல்ல ஊழல் எதிர்ப்பு. அது தார்மீக அடிப்படையில் தாய் நாட்டின் மீதான நேசிப்பின் ஆழத்தை காட்டும் அழகிய வெளிப்பாடு. ஏனெனில் ஊழல் ஏழைகளுக்கு எதிரானது, நாட்டின் முன்னேற்றத்துக்கு தடையானது, மானுட பண்பாட்டிற்கு மாறானது. பித்தலாட்டக்காரன் பிரமாதமாக பேசுகிறான், அயோக்கியன் அழகாக பேசுகிறான், ஏமாற்றுக்காரன் எழில் கொஞ்சம் பேசுகிறான், மோசடி பெருவழி முகமலர பேசுகின்றான், ஊழல் செய்பவன் உணர்ச்சி பிளம்பாய் உரையாற்றுகின்றான். இவர்களுக்கிடையே நேர்மையாளன் அமைதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவனுக்கு தெரியும், செயல்பாடை சிறந்த வழி, சிறந்த மொழி, செயல்பாடை சிறந்த பேச்சு என. நேர்மை செயல்பாடு நிகரற்ற பேச்சு, இந்த நிலம் முழுதும் நீளும் அதன் வீச்சு. நம் நாட்டில் ஒரு அரசு ஊழல் நேர்மையாளாக இருப்பதில் எனக்கொன்றும் ஆச்சரியமில்லை, அதில் பெரிதாக பெருமை ஒன்றும் இல்லை. அதற்காகத்தானே அவன் ஊதியம் பெறுகிறான். ஓர் ஏழை நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அளிக்கப்பட்டுகின்ற ஊதியம் போதுமானதென்றே என் புத்தி சொல்கிறது. ஆனால் நிர்வாகம் முழுமையும் மேடையும் கீழேயும் பக்கவாட்டிலும் மூச்சு முட்ட ஊழல் நிரம்பியிருக்கிறது. இந்த சூழலில் கீழே இருப்பவர்களின் ஏளன பேச்சு பரிகாசம் இவைகளை தாண்டி மேல் அலுவலரின் கோபப்பார்வைகளை கடந்து ஊழல் தலைவரின் எதிர்ப்பை சம்பாதித்து சமூக விரோதிகளின் அச்சுறுத்தலை புறந்தள்ளி ஒரு அலுவலர் நாற்புறமும் பகைச்சூழ தன்னந்தனியே நேர்மையை நோக்கி நடக்கிறார் அல்லவா? அப்போது அவர் அபூர்வமானவராய் ஆகிவிடுகின்றார், நம் சமூகத்தின் ஆராதனைக்கும் உரியவராகிவிடுகிறார் என்பதே உண்மை. அறிவு பெருகியது, அறம் அருகியது. நாட்டு மக்கள் கல்வி அறிவு பெற்றுவிட்டால் எல்லாம் சீர்பட்டுவிடும், சீராகிவிடும் என்று சொல்லப்படுவது உண்டு. நாடு விடுதலை பெற்ற பிறகு கல்வி அறிவு அதிகாரத்தில் தனி மனிதர்களின் விழிப்புணர்வு முன்னேற்றம் ஓரளவு ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் இந்த தனி மனித விழிப்புணர்வு பொதுவான சமூக மேம்பாட்டிற்கு பயன்பாட்டிற்கு உறுதுணையாக இல்லை. மேலும் காலம் காலமாக நம் சமூகம் போற்றி பாதுகாத்து வந்த அறமும் உயர்ந்த பண்பாட்டு நெறிகளும் கல்வியறிவு பெருக பெருக அருகி போனது. சோகத்திலும் சோகம், 30% கல்வியறிவு பெற்றிருந்த காலத்தில் நம் சமூகத்தில் நிர்வாகத்தில் நிலவி வந்த நேர்மை அறம் என்று 80% கல்வியறிவு பெற்று விட்ட காலத்திலே மறைந்துவிட்டதுதான் மறுக்க முடியாத உண்மை. நிர்வாகத்தில் தாண்டவமாடும் லஞ்சத்தையும் ஊழலையும் நம் நாட்டில் எந்த படிக்காத பாமரர் பெருக்குகின்றான் என்று கல்வி பயின்றவர்தானே ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் உரமிடுகிறார்கள். ஊழல் செய்பவனே உறுதணி செய்கின்றான். வணிகத்தில் அதிகமாக சொத்து சேர்த்து ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுபவன் கணக்கில்லாது கலப்படம் செய்கிறான். விரைவாக பணம் சம்பாதிக்க வேட்கை கொள்கிறான், துணிந்து கடத்தல் செய்கிறான். நாட்டிலே பெரும் பணக்காரனாக வேண்டுமென பேராசை கொள்பவன் இயற்கை வளங்களை இரக்கமின்றி சூறையாடுகிறான். உண்மை என்னவெனில், அதிகாரத்தில் இருந்து ஊழல் செய்பவர்களே இவர்கள் அத்தனை பேருக்கும் உறுதுணையாக செயல்படுகிறார்கள். நேர்மையை பழக நல்லதோ கெட்டதோ மனிதர்கள் அன்றாட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். அவைகளை விட முடியாமல் தவிக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக, புகைப்பிடிக்க தொடங்குபவன் பழக்கமாகி புகைக்குள் மூழ்கின்றான். பிடிக்கத் தொடங்குபவன் அதிலே தன்னை மறக்கின்றான், இழக்கின்றான். அத்தகைய தீய பழக்கங்கள் மனிதர்களை அழிக்க வல்லது. அன்பனே, நேர்மையுடன் பழகிப்பார், அதனை அன்றாடம் பழக்கப்படுத்து. அத்தோடு உரையாடு, உறவாடு, அவனை உற்று துணையாக்கு, அதனை உறுதிப்படுத்து. அந்த நேர்மை பழக்கத்திற்கு நீயே அடிமையாகி விடுவாய். நேர்மைக்கும் உன் நெஞ்சுக்குமான இணைப்பு இருகும், பிணைப்பு பெருகும். நேர்மை நீ பற்றி கொண்டால் அது விடாது உன்னை தொற்றிக்கொள்ளும். நித்தமும் நேர்மை பழகு, இந்நிலத்தில் அதுவே அழகு என்ற இந்த நூலின் மதிப்புரையை கேட்டீர்கள். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்விலேயே தங்களை சந்திக்கிறேன். நன்றி.
நேர்களே, இதுவரை நேர்மையின் குரல் என்ற நூலின் மதிப்புரையை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை SR அரங்கநாத நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.